அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் ராணுவ துப்பாக்கியை கொண்டே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த செய்திகள். இந்த நகரை முன்கொண்டு செல்வர்களில் ஒருவரான மனுஷ்ய நாணயக்கார அளித்த செவி ரகசியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். அதைத் தொடர்ந்து மேகி நூடுல்ஸ்களுக்கு இந்தியாவில் விதிக்கப்பட்டுள்ள நாடளாவிய தடை, சென்னை கடைகளில் உள்ள நிலை.
எங்க ஐட்டம் நீங்க நூடுல்ஸ் எல்லாம் விற்காதீங்க அப்படின்னு அந்த கம்பெனியில டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லிட்டாங்க. அது ரிட்டர்ன் போக போகுது, நாங்களும் விற்கவே இல்லை. அப்படி பேன் பண்ண வசதி நாங்க தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்டோம், யாருக்குமே தெரியல.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஃபிஃபா ஊழல் விவகாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள 10 மில்லியன் டாலர் பணத்தை ஃபிஃபாவுக்கு கொடுப்பதற்கு தென்னாப்பிரிக்காவின் அப்போதைய அதிபர் தபோ மெக்பே அனுமதி அளித்திருந்தார் என்று அந்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபிக்கி மபுலா கூறியுள்ளார். கரேபியன் தீவுகளில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக அந்த பணம் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது என்று தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் தொடர்ந்தும் கூறி வருகின்றனர். ஆனால் 2010ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை பெறுவதற்காக அந்த பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க வழக்கு தொடர்ந்தவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே தென்னாப்பிரிக்க கால்பந்து சங்கத்தின் தலைவர் முன்னர் அனுப்பியிருந்த கடிதம் ஒன்று கசிந்து இன்று வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்கா அந்த கொடுப்பனவு பற்றிய தகவல்களை மறைப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பதாக அந்த கடிதம் உள்ளது. முன்னாள் அதிபர் தபோ இடமிருந்து இது தொடர்பில் பதில் எதுவும் கிடைக்கவில்லை.
சதாம் ஹுசைன் ஆட்சி காலத்தில் ஈராக்கின் வெளியுறவு அமைச்சராக இருந்த தாரிக் அசீஸ் இறந்துவிட்டதாக ஈராக் அறிவித்துள்ளது. அவருக்கு வயது 79. முன்னாள் ஈராக்கிய தலைவரின் ஆட்சியில் இவர் வெளியுறவு அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது ஆங்கில மொழி திறமையாலும் ஒரு கண்ணியமான தோற்றத்தாலும் ஈராக்கின் அப்போதைய ஆட்சியை மேலும் ஒரு மிதமான ஆட்சியாக அவர் உலகுக்கு வெளிப்படுத்தினார். எனினும் அவர் சதாம் ஹுசைனின் விசுவாசமான ஆலோசகர். கடந்த 2003ஆம் ஆண்டின் ஈராக் படையெடுப்பின் போது அமெரிக்காவிடம் சரணடைந்த அவர் இதுவரை சிறையில் இருந்து வந்தார்.
மலேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய மலையின் சிக்குண்டுள்ள மலையேறிகள் மெதுவாக மலையிலிருந்து இறக்கப்பட்டு வருகின்றனர் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த மலையேறிகள் கினபாலு மலையில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றுக்கு இன்று இரவுக்குள் வந்து சேர்ந்து அங்கே தங்க முடியும் என்று நம்புவதாக மலேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மோசமான பருவநிலை காரணமாக இவர்கள் மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் சென்றடைய முடியாமல் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிலநடுக்கம் ஏற்பட்ட போது மலையேறிகள் பலர் மலையின் உச்சிவரை சென்று சூரியோதயத்தை பார்த்து கொண்டிருந்தனர்.
கோமா நிலையில் கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இருக்கும் ஒரு நபரின் உயிர்காக்கும் கருவிகளை பிரெஞ்சு மருத்துவர்கள் அகற்றலாம் என ஐரோப்பாவின் மனித உரிமைகள் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வின்சென்ட் லாம்பர்ட் என்பவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாலை விபத்திற்கு பிறகு தன் உடலின் இடது பக்கம் செயலிழந்து 7 வருடமாக உணர்வற்ற நிலையில் இருந்து வருகிறார். அவருக்கு அளிக்கப்படும் உயிர்காக்கும் சிகிச்சைகள் நிறுத்தப்படலாம் என்று பிரெஞ்சு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து அவரின் பெற்றோர் தங்கள் மகன் கோமா நிலையிலேயே உயிருடன் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருந்தனர். ஐரோப்பாவின் மனித உரிமைகள் சட்டத்தை இந்த முடிவு மீறவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் பிரெஞ்சு நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்துள்ளனர். இந்த தீர்ப்பு ஐரோப்பாவில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆப்பிரிக்கா முழுவதிலும் சுத்தமான எரிசக்தி விநியோகத்தை வழங்க பல பில்லியன் டாலர் நிதி உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அனான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆப்பிரிக்க முன்னேற்ற குழுவை வழிநடத்தும் வரும் கோஃபி அனான் தற்போது ஆப்பிரிக்கா முழுவதிலும் எரிசக்திக்கு செலவிடப்படும் மானியங்கள் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க திருப்பப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச உதவிகளுடன் வரும் 10 அல்லது 15 வருடங்களில் இலக்கை அடைய முடியும் எனவும் கோஃபி அனான் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இறுதியில் பிரான்சில் நடைபெறவுள்ள காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாடு பற்றிய புதிய அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
சீனாவின் யாங்ஸே ஆற்றில் கவிழ்ந்த சுற்றுலா கப்பல் ஒன்றில் பயணித்த தனது சகோதரியை இழந்த பெண்மணி ஒருவர் அந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்க செய்தியாளர்கள் மாநாட்டில் இடைமறித்துச் சென்று கோரியுள்ளார். அதிகாரிகள் தங்கள் தவறுகளை மறைக்க முயல்வதாக சியா யுன்ஷேன் என்ற அந்த பெண்மணி குற்றம் சாட்டுகிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 112 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகரிடம் அளித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அவரது எதிர்க்கட்சியினரால் கையெழுத்திடப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று வியாழக்கிழமை சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 112 பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணைக்கார பிபிசி சிங்கள சேவைக்கு தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையற்ற அரசை கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீதுள்ள அதிருப்தி காரணமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார்.
මන්ත්‍රීවරු 112 දිනෙදී අත්සන් පමණයි අපි මේකට එකතු කරේ. මේ වෙනකොට මේ සඳහා අත්සන් 120කට වැඩි ප්‍රමාණයක් කැමැත්ත පළ කරලා තිබුණා. නමුත්
இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தனர். ஆனால் 112 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரேரணையில் கையெழுத்திட்டதன் பின்னர் அது உத்தியோகபூர்வமாக சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணையை கையளிக்கும் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் எங்களுடன் இருந்தார்கள் என கூறிய மனுஷ நாணயக்கார, எதற்காக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த போது, இலங்கையில் குடியுரிமையற்ற ஒருவரை இலங்கை மத்திய வங்கியின் தலைவராக அவர் நியமித்துள்ளார். இன்னொரு புறத்தில் மிகப்பெரிய நிதி மோசடி செய்து நாட்டின் பொருளாதாரம் நாளுக்கு நாள் சீரழிந்து செல்ல வழிவகுத்துள்ளார். இதை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டே பிரதமருக்கு எதிராக நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்துள்ளோம் என அவர் தெரிவித்தார். இருந்தபோதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே கூறியிருந்த நிலையில், நீங்கள் இதை செய்திருப்பது ஏன் என்று அவரிடம் கேட்டபோது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அப்படி ஒரு வேண்டுகோளை எங்களிடம் முன்வைக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுச் செயலாளர் உட்பட கூட்டமைப்பில் உள்ள மற்றைய கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்திற்கு வந்தோம். இது ஜனாதிபதிக்கும் தெரிந்திருக்கும். எங்களுக்கு ஜனாதிபதியுடன் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரதமர் தான் இங்கு பிரச்சனைக்குரியவர் என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் எங்களை நம்பி ஆட்சியை கொடுத்துள்ளார்கள். நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படவுள்ள நிலையில் பொது தேர்தல் ஒன்றும் வரவிருக்கிறது. இந்த தேர்தலின் பின்னர் எமது கட்சி எவ்வளவு பலமானது என்பதை நாம் எதிர்க்கட்சிக்கு உணர்த்துவோம் என கூறினார் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நடராஜ ரவிராஜ் இராணுவ துப்பாக்கியை கொண்டே சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியொன்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அந்த முச்சக்கர வண்டி தற்போது தன்வசம் இருப்பதாக தெரிவித்த போலீசார் அதனை மேலும் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனுமதி வழங்கினார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் ரவிராஜ் கொலைக்காக பயன்படுத்த சம்பந்தப்பட்ட துப்பாக்கி இலங்கை இராணுவத்துக்கு சொந்தமானதென்று விசாரணைகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இராணுவத்துக்கு சொந்தமான துப்பாக்கியொன்றை இவ்வாறான செயலொன்றுக்கு பயன்படுத்தப்பட்டது எப்படி என்பதை ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி இலங்கை இராணுவத்துக்கு உத்தரவிட்டார். ரவிராஜ் கொலை நடைபெற்ற போது தாங்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவுடன் யாழ்ப்பாணம் சென்றிருந்ததாகவும் அதனை நிரூபிக்கக்கூடிய தகவல்கள் ரத்மலானை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருப்பதாகவும் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தனர். ஆனால் அதனை நிரூபிக்கக்கூடிய தகவல்கள் எதுவும் தன்வசம் இல்லை என்று இலங்கை விமானப்படை இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. அதன் பின்பு வழக்கு விசாரணையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்களை அறிவிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அன்றைய தினம் வரை சந்தேக நபர்களான 5 இலங்கை கடற்படை அதிகாரிகளை மேலும் விளக்க மறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்ற பௌத்த விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் நடத்த முற்பட்ட 3 பேர் காவல்துறையால் கை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குலாய் பகுதியில் தனியாட்களின் காணிகளையும் யுத்த மோதல்களுக்கு முன்னர் கிராமிய வைத்தியசாலை இயங்கி வந்த வைத்தியசாலைக்குரிய காணியின் ஒரு பகுதியையும் கைப்பற்றி அதில் பௌத்த விகாரை ஒன்று கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்து அதற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்த முற்பட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இவர்கள் விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுகுறித்து உண்ணாவிரதம் இருந்தவர்களில் ஒருவராகிய கொக்குலாய் வடக்கைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்டத்தின் சேருவில பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்ற கதிர்காமு சிவலோகீஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கொக்குலாய் ஆஸ்பத்திரிக்கு அருகாமையில் ஒரு 5 பேருடைய காணியை அபகரிச்சிருக்கிறோம். பௌத்த சிலை அமைக்கப்பட்ட இடத்துல வந்து காணிக்கு உரிமையாளர் வழக்கு போட்டிருக்கிறார். இந்த கொக்குலாய் முகத்து வாரத்தில் வந்து கிறிஸ்தவ சிங்கள மக்கள் 236 குடும்பங்கள் வந்து கருத்திரப்பட்டி பிரதேச சபைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஒரு 4 குடும்பம் மட்டும் பௌத்த குடும்பம் இங்கே இந்த பகுதியில வசிக்கணும். இந்த 4 குடும்பத்துக்காக இந்த தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரித்து 9 கோடி ரூபாய் செலவுல வந்து வட மாகாணத்திலேயே மிகப்பெரிய ஒரு உயரமான பௌத்த விகாரையை கட்டுறதுக்கு ஒரு புத்தவிக்கு அங்க வந்திருந்து இப்படி ஒரு செயலை செய்கிறார். நாங்கள் இதை எதிர்த்து ஒரு அகிம்சை பலியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த போது போலீஸ் வந்து இதை இடம் மறைச்சு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, ஒரு 200 மீட்டர் தள்ளி உண்ணாவிரதத்தை இருங்கன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எந்த இடத்தை குறிப்பிடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கோம். இடையில ராணுவ புலனாய்வு பூந்து இந்த நெஞ்சு சட்டையை இழுத்து இந்த கையிலேயே வந்து இழுத்து அறிஞ்சு என்ன கைது செஞ்சு கொண்டு போச்சுனா போலீசார். நாங்கள் ஒரு 3 பேர் உண்ணாவிரதம் இருந்தது ஏரிய மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு வேற போலீசார் வந்து விரட்டி அடிச்சவே போலீசில தடுத்து வச்சிருந்து எங்கள்ட்ட என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் இந்த போராட்டம்
மட்டக்களப்பு மாவட்டம் எல்லைப்புற கிராமங்களில் சட்டவிரோதமாக குடியிருப்புகளை அமைத்திருக்கின்ற சிங்களவர்களை வாக்காளர்களாக தேர்தல் திணைக்களம் பதிவு செய்து வருவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிப்பளை பிரதேசத்திலுள்ள கெவிலியாமடு பகுதியில் அரச காணிகளில் அத்துமீறி குடியேறி உள்ளதாக கூறப்படும் அம்பாறை மாவட்ட சிங்களவர்களையும் வாக்காளர்களாக பதிவு செய்ய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்மேற்கு எல்லை கிராமமான கெவிலியாமடுவில் போருக்கு பின்னர் குறிப்பாக அம்பாறை மாவட்ட சிங்களவர்கள் அத்துமீறி குடியேறி வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில பௌத்த அமைப்புகள் இவர்கள் சட்ட விரோதமாக குடியேறவில்லை என்றும் அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் தெரிவித்து வருகின்றது. 2015ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு தற்போது தேர்தல் திணைக்களத்தினால் தயாரிக்கப்படுகின்றது. குறித்த வாக்காளர் பதிவுக்கான விண்ணப்ப படிவங்கள் கெவிலியாமடுவில் அத்துமீறி குடியேறி உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா கூறுகின்றார்.
அந்த பகுதி வந்து ஒரு அரசாங்க காணி உள்ள பகுதி. அந்த அரசாங்க காணி உள்ள பகுதிகளில் இவர்கள் சட்டத்துக்கு முரணான வகையிலே அந்த காணிகளை அவர்கள் அத்துமீறி குடியேறி இருந்தவர்கள். இதற்கு பின்னணியில ஒரு பௌத்த பிக்கு இருந்திருக்கிறார். இதற்காக ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு அப்பீல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இப்பொழுதும் அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே அவர்கள் தங்களுடைய தேர்தல் தாப்பிலே பெயர்களை பதிவு செய்தால் அது அந்த காணியை அவர்கள் நிரந்தரமாக பெறுவதற்கு ஒரு சான்றாக அது வந்துவிடும். அவர்கள் இங்கே வருகின்றார்கள், பகலிலே வருகின்றார்கள், இரவிலே அவர்களுடைய நிரந்தர வீடு அம்பாறை மாவட்டத்துக்கு செல்கின்றார்கள். அவர்களுக்கு நிரந்தர வசிப்பிடம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே பதியட்டும். எங்கோ ஒரு இடத்தில் அவர்களுக்கு வாக்கு இருந்தால், வாக்காளர் ஆப்பிலே பதியப்பட்டிருந்தால் சரி, ஆனால் இவர்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கு வாக்காளர்கள் அல்ல. இவர்கள் காணி பிடிப்பதற்காக செய்கின்ற ஒரு வேலை. இது சம்பந்தமாக நான் அது அரசாங்க அதிபரிடம் நான் முறையிட்டேன். அப்பொழுது அரசாங்க அதிபர் இது சம்பந்தமாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும், ஆகவே இப்படியான ஒரு முறைப்பாடு இருந்தால் தனக்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்கும்படியும் என்னிடம் கூறினார்
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா. இது தொடர்பில் அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸை தொடர்பு கொண்ட போது, நாடாளுமன்ற உறுப்பினரின் எழுத்து மூல முறைப்பாடுகள் கிடைத்த பின்னரே தேர்தல் செயலகத்துடன் தான் தொடர்பு கொள்ள இருப்பதாக கூறினார். அதன் பின்னர்தான் இதுபற்றி கருத்து தெரிவிக்க முடியும் என்றும் பதிலளித்தார் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ்.
செய்தி தொகுப்பை வழங்கியவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற மலாலா யூசுஃப்சாய் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலையில் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 10 பேர்களில் 8 பேர் ரகசியமாக விடுவிக்கப்பட்டிருப்பதாக BBC அறிகிறது. மேலதிக விவரங்களுடன் நந்தினி குருசங்கரன்.
பெண்கள் கல்வி கற்பது இஸ்லாத்துக்கு முரணானது என்ற கடும்போக்கு சிந்தனையுடைய தாலிபன்கள் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் இருந்த பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு தடை விதித்தனர். அதை எதிர்த்து பள்ளிக்கல்விக்காக போராடியதால் மலாலா தலையில் சுடப்பட்டார். மேற்கத்திய மருத்துவ சிகிச்சைகளால் உயிர் பிழைத்து தற்போது லண்டனில் வாழும் மலாலா தொடர்ந்து பெண்களின் கல்விக்காக போராடி வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அந்த பரிசை பெற்ற மிகவும் இளையவர் இவர்தான். இந்த அளவுக்கு சர்வதேச கவனத்தை மலாலா பெற்றும் அவரை சுட்டவர்கள் தொடர்பான வழக்கில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. அந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை 10 பேரை கைது செய்திருந்தனர். இவர்களுக்கு 25 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டதாக பாகிஸ்தானி அதிகாரிகள் முதலில் தெரிவித்திருந்தனர். ஆனால் விசாரணைக்கு பிறகு 2 பேருக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் BBCக்கு தற்போது வந்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. எல்லோருக்கும் தெரியும் வகையில் வெளிப்படையாக நடைபெறாத இந்த விசாரணையின் நம்பகத்தன்மையை பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன. முதலில், இந்த விசாரணை நீதிமன்றத்தில் அல்லாமல் ஒரு ராணுவ தளத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு பத்திரிகை நிருபர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை எப்படி, எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் இவ்வழக்கில் எவ்வகையில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த எத்தகைய விவரங்களும் பாகிஸ்தானிய அதிகாரிகளால் தெளிவாக விளக்கப்படவில்லை. தீர்ப்பு வெளியானவுடன் அது குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட முதலில் ஒப்புக்கொண்ட ராணுவ செய்தி தொடர்பாளர் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கிவிட்டார். மலாலாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட பின்னும் அவரை கொல்ல முயன்றவர்கள் தண்டிக்கப்படாதது தனக்கு சர்வதேச அழுத்தத்தை கொண்டுவரும் என்று அஞ்சிய பாகிஸ்தான் அதிகாரிகள் வழக்கு விசாரணையில் 10 பேர் தண்டிக்கப்பட்டதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கலாம் என்று பாகிஸ்தானில் உள்ள BBC நிருபர் தெரிவிக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் விற்கப்படுகின்ற 9 விதமான மேகி நூடுல்ஸ்களையும் திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு நெஸ்லே நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரம் தம்முடைய தயாரிப்புகள் உட்கொள்வதற்கு பாதுகாப்பானவை என்று நெஸ்லே நிறுவனம் இன்று வலியுறுத்தியிருக்கிறது. இருந்தும் சந்தையில் இருக்கின்ற நூடுல்ஸ்களை திரும்ப பெறுவதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களை அடுத்து கேட்கலாம். கடந்த சில தினங்களாக பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட மேகி நூடுல்ஸ்களுக்கு இன்று நாடு தழுவிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாம் நடத்திய சோதனைகளின் போது தர நிர்ணய அளவீடுகளுடன் மேகி நூடுல்ஸ்கள் ஒத்துப்போகாத நிலையில் மேகி நூடுல்ஸ்கள் கடைகளிலிருந்து திரும்பப் பெற வேண்டுமென்று மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கரியம் மற்றும் மோனோசோடியம் குளுட்டோமைட் ஆகியவை அளவுக்கு அதிகமாக இருப்பதாக இந்தியாவில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கண்டறியப்பட்டது. மக்களின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளில் மத்திய அரசு விட்டுக் கொடுக்காது என்று கூறியிருக்கின்ற சுகாதார அமைச்சர் நட்டா, மேகி ஓட்ஸ் நூடுல்கள் அரசின் அனுமதி இல்லாமல் விற்கப்பட்டு வந்ததாகவும், தான் தயாரித்த உணவுப் பொருட்களில் எந்தெந்த பொருட்கள் சேர்க்கப்பட்டன என்பது குறித்து அந்த நிறுவனம் தெளிவாக குறிப்பிடவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்திய இராணுவம் மேகியை சாப்பிட வேண்டாம் என்று படையினருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. ரிலையன்ஸ் குழுமமும் தம்முடைய கடைகளிலிருந்து மேகி திரும்ப பெறப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளிக்க இந்தியா வந்த அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பால் பல்க் தம்முடைய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 1000 பேஷ் நூடுல்ஸ்களை தாம் சோதித்ததாகவும், இதை உண்பதால் மக்களுக்கு கேடு வராது என்றே சோதனைகள் தெரிவிப்பதாகவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
lately. All indications that we are way below the limits and the project is safe for consumption.
நாங்கள் விரிவான ஆய்வுகளை செய்தோம். அதில் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளை விட நாங்கள் பயன்படுத்தியிருக்கும் பொருட்களின் அளவு குறைவு என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களது பொருளை உண்பது பாதுகாப்பானது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் வெவ்வேறு முறையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தால் அதன் காரணமாக வெவ்வேறு முடிவுகள் வந்திருக்கலாம். எனவே அந்த முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்க நாங்கள் விரும்புகிறோம்.
தற்போதைக்கு மேகி நூடுல்ஸ்களை திரும்ப பெற நெஸ்லே நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. வேறு சர்வதேச சந்தைகளிலிருந்து இந்த பொருட்களை திரும்ப பெற இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்று நெஸ்லே நிறுவனம் கூறியிருக்கிறது. இந்த சர்ச்சை காரணமாக இந்தியாவில் நெஸ்லே நிறுவன பங்குகளின் மதிப்புகள் கடந்த சில நாட்களாகவே குறைந்து வருகின்றன. பங்குகளின் விலையை விட தம்முடைய நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை நுகர்வோருக்கு குறைந்து போனதே தனக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்தார் நெஸ்லேவின் தலைமை அதிகாரியான பால் புல்க்.
It's the first priority. That translates in trust with consumers. That trust is shaken. And it is now our attention.
நெஸ்லேவை பொறுத்தவரை பாதுகாப்பு தான் முதல் இலக்கு. அதன் காரணமாகவே நுகர்வோரின் நம்பிக்கையை வெல்ல முடியும். நுகர்வோரின் நலனை முன்வைத்து நாங்கள் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களையும் அளிப்போம். மேகி நியூடுல்ஸை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீண்டும் சந்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களின் இலக்கு
என்றார் நெஸ்லே நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான பால் புல்க். தமிழகத்தில் மேகி நூடுல்ஸ்களுக்கு நேற்றே தடை விதிக்கப்பட்டது. இருந்தும் இன்று காலை வரை மேகி நூடுல்ஸ்கள் கடைகளில் சாதாரணமாக விற்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் தற்போது அவை கடைகளிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது சினி செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் மேகி நூடுல்ஸ், வைவை எக்ஸ்பிரஸ் நூடுல்ஸ், ரிலையன்ஸ், ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் ஆகிய நான்கு நிறுவனங்களின் நூடுல்ஸ்களை சேமித்து வைப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு நேற்று தடை விதித்து உத்தரவிட்டது. இருந்தபோதும் இன்று காலை வரை சென்னையின் பல கடைகளில் மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை பார்க்க முடிந்தது. விற்பனையும் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு நெஸ்லே நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் தங்கள் கடைகளில் விற்பனை செய்வது நிறுத்தப்பட்டதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.
நூடுல்ஸ் வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு எங்களுக்குலாம் ஒரு 20 நாள் முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரினு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வந்து அவங்க எங்கள் ஐட்டம் நீங்கள் நூடுல்ஸ்லாம் விற்காதீங்க அப்படின்னு அந்த கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லிட்டாங்க. அது ரிட்டர்ன் போக போகுது. நாங்களும் விற்கவே இல்லை. அப்படி பேன் பண்ண வாசி நாங்கள் தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்டோம். யாருக்குமே தெரில.
இல்லை, தடை விசப்பறம் யாரும் கேட்டு வரல. அது நாங்கள் விற்கிறது நிப்பாட்டிட்டோம். ரேக்கில் இந்த பொருளை எடுத்தாச்சு. கம்பெனியில் இருந்து சொன்னாங்க ஃபோன் கேட்டதுக்கு நீங்கள் எடுத்துருங்க நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் ரேக்கில் இருந்து எடுத்துட்டோம். யாரும் வந்து அதிகபூர்வம் அதிக பார்க்கல. ஒரு பார்த்தா பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க யாரும் வந்து எங்களை வந்து கேட்கல. வந்து நாங்கள் சொல்லி யாரும் கேட்கல.
சில நிறுவன நூடுல்ஸ்களில் உடலுக்கு ஒவ்வாத கனிமப் பொருட்கள் இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களில் செய்திகள் அடிபட்டாலும் இன்று காலையில் கூட சிலர் நூடுல்ஸ் வேண்டுமென கேட்டதாக கூறினார் ஒரு கடைக்காரர்.
அந்த இது டிவியில் அந்த மாதிரிலாம் வந்ததுக்கு பிறகு யாரும் அவ்வளோவா கேட்கல. நாங்களும் வந்து மேக்ஸிமம் கொடுக்கல. இன்றைக்கி காலையில் கூட வந்து ஒருத்தங்க அர்ஜென்ட்டு எங்களுக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படி கேட்டதுக்கு அது ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் மாவு பாக்கெட்டு இல்லை ரவை அந்த மாதிரி தரலாமான்னா ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான்.
ரிலையன்ஸ் நிறுவனமும் தன்னுடைய நூடுல்ஸ் தயாரிப்புகளின் விற்பனையை நிறுத்தி இருப்பதாக கூறியுள்ளது.
வடசென்னையில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். மேலதிக விவரங்களுடன் மீண்டும் வந்து சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சௌரிராஜனிடம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவரது தோழி சசிகலா உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்ய வருவதையொட்டி அவரது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து தண்டையார்பேட்டை வரும் வழி எங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நின்றிருந்தனர். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி துவங்கும் ராயபுரம் பகுதியிலிருந்தே மேல தாளங்களுடன் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவை வரவேற்றனர். இதன் காரணமாக வடசென்னையில் பல இடங்களில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. பாரிமுனை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் துவங்கிய மூன்றாவது நாளான இன்று ஜெயலலிதாவுடன் சேர்த்து 10 பேர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஏற்கனவே டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட 5 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதற்கிடையில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் இடதுசாரிகள் இணைந்து போட்டியிடுவது என்றும் இக்கட்சிகளின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சி மகேந்திரன் தனது வேட்புமனுவை June 9 என்று தாக்கல் செய்கிறார். திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இதுவரை தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் June 27 என்று இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது.
அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை இந்தியா நியாயமற்ற முறையில் தடுப்பதாக அமெரிக்காவால் சர்வதேச வர்த்தக நிறுவனத்தின் தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்தியாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது. கடந்த 2007 கோழி இறைச்சி மற்றும் முட்டை இறக்குமதிக்கு எதிராக இந்தியா கொண்டு வந்த தடைகள் சர்வதேச அளவில் ஏற்கப்பட்ட அறிவியல் பூர்வமான தர நிர்ணயங்களுக்கு ஏற்றதாக இல்லை என சர்வதேச வர்த்தக நிறுவனம் கண்டறிந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தமக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்றும் இதனால் இந்தியாவுக்கு $300 மில்லியன் மதிப்பிலான கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றும் ஒபாமா நிர்வாகம் கூறியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து தமிழ்நாடு முட்டை கோழி விவசாயிகளின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் வி சுப்பிரமணியம் அவளை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெகதீசன்.
கவர்மெண்ட் பாலிசி அவங்க அமெரிக்கா வந்து அவர் ஒவ்வொருமா சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல அவங்களுடைய விவசாயிக்கு வந்து எப்படின்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுனாக்கா அவங்க இருக்கிற விவசாயிக்கு வந்து அந்த பார்மருக்கு நல்ல ரேட்டு கிடைக்குன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. அதுல வந்து எந்த இதுனா இல்லை, எங்களுக்கு வந்து விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயி வந்து எந்த கண்ட்ரிலேயே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நாங்களும் எங்க பவுல்ட்ரியுடைய இது வந்து கம்ப்ளீட் விவசாயம் சம்பந்தப்பட்டதுதான் 90%. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா நினைக்கிறதுக்கு நாங்க எப்படி இதை ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு கண்ட்ரி வளர்ந்த நாட்டுல இருந்து வர்ற அந்த கண்ட்ரில வந்து நம்ம வளர்ந்து வர்ற நாட்டுடைய விவசாயி வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க.
எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
இப்ப எப்படின்னா பார்மர் நீங்க வந்து எப்படின்னா விவசாயியும் பாதிப்பாங்க பார்மரும் பாதிப்பாங்க. எப்படின்னா விவசாயி எப்படி பாதிப்பாங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து மைஸ் சோயா இந்த மாதிரி அதுக்குடைய ரா மெட்டீரியல் உள்ள எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா மானாவரியா வந்து விவசாயம் பண்றவங்க தான் இதுல வந்து நீங்க இந்த பவுல்ட்ரிக்கு வந்து சப்ளை பண்றாங்க. நீ மைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனால் எடுக்கிறது நம்ம வந்து அதிகம் நம்ம இதுல வரல குளுக்கோஸ் நிறைய போகுது அவளுந்து. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து உங்களுக்கு மெயின் பவுல்ட்ரி சிக்கன் வந்து எப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாய லேண்ட் வச்சிருக்கிறவங்க தான் நீங்க வந்து பவுல்ட்ரி ஃபார்மர் வந்து 90% வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இந்தியா பூரா வச்சிருக்கிறோம் அவங்க தான் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்து வைக்கிறவங்களும் பவுல்ட்ரி யாருமே வைக்கிறது கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எப்படின்னா இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு அங்க இருக்கிற வந்து அங்க எப்படின்னா சிக்கன் எல்லாமே புரோசன் சிக்கன் தான். நம்ம அப்படி இல்லை லைவ் நம்ம கண்டு தமிழ்நாடு இந்தியாவில் எப்படின்னா லைவ் பேர்ஸா கொண்டு போய் ஒரு கடையில கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்து லட்சக்கணக்கான இது பேர் இதுல வந்து வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு 3 அளவு வந்து பவுல்ட்ரி வந்து இந்தியாவில ரொம்ப லாஸ்ல போகுது, பயங்கரமா லாஸ்ல போய் நீ பேங்க்லாம் பாத்தீங்கன்னாக்க 2013-14 பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய என்பி ஆயிருக்கு பவுல்ட்ரி வந்து இந்த லாஸ் இருந்தாலும் நிறைய என்பி ஆயிருக்கு. அதனாலதான் இந்தியா கவர்மெண்ட் வந்து அவளை போர்ஸ் பண்ணது அவங்களை வந்து வேண்டாம் அப்படிங்கிற வந்து கோர்ட்டு வரைக்கும் போனது வந்து இந்த ஃபார்மர்ஸோடைய பிரச்சனை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனது, இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க.
சரி, இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களை போன்ற கோழி வளர்ப்பும் விவசாயிகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்திய அரசு கிட்ட இதை கொண்டு போக போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய அடுத்த
வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பவுல்ட்ரி ஃபார்மருக்கு வந்து கோழி வளர்த்துறது வந்து சப்சிடி தருதுங்க. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி சப்சிடி எதுவுமே கிடையாதுங்க. இப்ப இது என்ன அப்படின்னாக்க நம்ம இந்தியனுடைய கவர்மெண்ட போய் நாங்க கண்டிப்பா நாங்க வந்து போர்ஸ் பண்ணுவோம். ஆனா ஏற்கனவே போர்ஸ் பண்ணிருக்கிறோம், பண்ணப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் பாலிசி வந்து நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா நீங்க இம்போர்ட் பண்றது வந்து புல் கோழியே பண்ணுங்க, அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து 300% வரைக்கும் இம்போர்ட்டட் டூட்டி போடலாம். நம்ம அந்த கவர்மெண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ற சிக்கனுக்கு வந்து 300% வரைக்கும் நம்ம டூட்டி போடலாம். ஒன்னு அந்த மாதிரி டூட்டி வந்து பண்ணனா அவங்களால வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது நமக்கு. அதனால ஒன்னு டூட்டி போடலாம், நாங்க வந்து இந்த ரெண்டதான் போர்ஸ் பண்ண முடியும்.
இதுல முழு கோழியாக மட்டும் அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்?
இல்ல அப்படி பண்ணாக்கா அவங்களால பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் நிறைய வரும், அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது, பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க.
அப்போ அமெரிக்காவில இருந்து அவங்க ஏற்றுமதி பண்ண விரும்புற கோழி இறைச்சிங்கிறது முழுமையான கோழி இறைச்சி இல்லையா?
இல்ல இல்ல, ஒன்லி லெக் பீஸ், லெக் பீஸ். அது வந்து 10 இயர்ஸா ஸ்டோர் பண்ண பீஸ், ஃப்ரெஷ் பீஸ் கூட கிடையாது. 10 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நியூஸ் எங்களுக்கு.
அதாவது 10 ஆண்டு காலமாக அவர்கள் சேமித்து வைத்திருக்கும் கோழியினுடைய கால் பகுதி தான் நீங்க இங்க இந்தியாவுக்கு. இதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க பாட்டுக்கு ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில செவிவழி செய்தியை சொல்றீங்களா?
ஆதாரம் வந்து எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் கிடையாதுங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற வர்ற நீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து ஒண்ணும் கிடையாது. ஆதாரங்கள் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு.
அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் முழு கோழியாக அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு இந்திய அரசு அனுமதித்தாலோ அல்லது இறக்குமதி செய்யப்படும் கோழி இறைச்சி மீது 300% வரி விதித்தாலோ உங்களுக்கு அந்த நீங்க பயப்படுற அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து கோழி இறைச்சி இந்தியாவுக்குள்ள வராது, முட்டைகளோ இறைச்சியோ அப்படிங்கிறீங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது.
தமிழ்நாடு முட்டை கோழி விவசாயிகளின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் வி சுப்பிரமணியம் அளித்த செவிக்கட்டுகள். இனி தலைப்புச் செய்திகள்.
சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைனின் ஆட்சி காலத்தில் ஈராக்கின் வெளியுறவு அமைச்சராக இருந்த தாரிக் அசீஸ் இறந்துவிட்டதாக ஈராக் அறிவித்துள்ளது. இந்தியாவில் மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு நாடு தழுவிய அளவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.